சிறு வயது முதல் 20 வயது வரை சோழ ராஜ்யம் மீது அவருக்கு பெரிதாக ஆசை இருக்கவில்லை. மேலும் செம்பியன் மாதேவியும் ஒரு சிறந்த சிவன் பக்தனாகவே அவரை வளர்க்க விரும்பினார். அவ்வாறு வாழ்ந்து கொண்டிருந்தவர் சின்ன பழுவேட்டருடைய மகளை மணந்து கொண்டார். அவரை மணந்த பிறகு அவருடைய மனம் மாறத் தொடங்கியது. ஆரம்பத்தில் சிம்மாசனத்தில் அமர வேண்டும் என்கின்ற அந்த சிறிய ஆசைக்கு பழுவூர் இளையராணி நந்தினி தூபம் போட்டு அதை பெரிதாக்கிவிட்டாள். அந்த சிறிய தீப்பொறி அவருடைய மனதில் ஒரு காட்டு தீப்போலாகிவிட்டது. இதெல்லாம் பழுவேட்டர்களுக்கு தெரிந்தாலுமே மதுராந்தகனை எப்படியாவது அரசனாக்க வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு இருந்தது. ஆனால் அதை அவர்களால் நடத்தி காட்ட முடியாது. காரணம் என்னவென்றால், சுந்தர சோழர் உயிரோடு இருக்கிறார். ஒருவேளை அவர் இறந்து விட்டால் அந்த பதவிக்கு ஆதித்த கரிகாலரும் அருள்மொழிவர்மனும் வருவார்கள். இந்த இருவரும் வீராதி வீரர்கள். அவர்களுடைய வீர செயல்களினால் மற்றும் நல்ல குணங்களால் குடிமக்களுடைய உள்ளங்களில் இடம்பெற்றவர்கள். இது ஒரு புறம் இருக்க, நாம் இலங்கையில் பார்த்த கொடும்பாளூர் வேளார், திருக்கோவலார் மலையமான் என்கின்ற இரு பெரும் தலைவர்கள் சுந்தர சோழரின் புதல்வர்களை ஆதரித்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் சோழ இராணுவத்தில் இருக்கின்ற பெரும்பாலான வீரர்கள் ஆதித்த கரிகாலன் மற்றும் அருள்மொழிவர்மனையை விரும்பினார்கள். ஆகையால் சக்கரவர்த்தி உயிரோடு இருக்கும் வரையில் பழுவேட்டரர்கள் பொறுமையோடு இருக்க வேண்டும் அவரை சொல்ல அவரும் காத்து கொண்டிருந்தார். மேலும் இளவரசர் மதுராந்தகருக்கு தான் பட்டம் என்று சுந்தர சோழரே சொல்லிவிட்டால் ஒரு தொல்லையும் இருக்காது. இதற்கு குறுக்கே நிற்பவர்கள் அவரை பொறுத்தவரை 2 பேர்தான். ஒன்று இளைய பிராட்டி, மற்றொன்று அவருடைய தாயான செம்பியன் மாதேவி. ஒருவேளை இளைய பிராட்டியின் சூழ்ச்சியை கூட வென்று விடலாம். ஆனால் செம்பியன் மாதேவியை தடுத்து நிறுத்த முடியாது. ஏனென்றால் சோழ நாட்டுக்கெல்லாம் ராஜ மாதாவாக அவர்தான் இருக்கிறார். அவருடைய வார்த்தையை யாரும் அங்கு மீற மாட்டார்கள். அப்படி இருக்கும் பொழுது அன்னையை சமாளிப்பதுதான் அவனுக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக இருந்தது. தஞ்சையில் இருந்த மதுராந்தகர் செம்பியன் மாதேவி அவசரமாக பார்க்க வேண்டும் என்று சொல்ல அவரை பார்ப்பதற்காக பழையாறைக்கு வருகிறார். மேலும் சிம்மாசனத்தில் தனக்கு இருக்கின்ற உரிமையை பற்றியும் பேசுவதற்காகவும் வந்தார். அப்படி வரும்பொழுதுதான் வழியில் வந்தியத்தேவன் பார்த்து அவரோடு கோட்டைக்குள் வந்துவிட்டான். உள்ளே சென்ற இருவரும் மதுராந்தகருடைய தனி அறைக்கு சென்றார்கள். நிமித்தக்காரன் போல் வந்த அவன் உண்மையான நிமித்தக்காரன் எப்படி நடந்து கொள்வானோ அதே போல் நடந்து கொண்டான். விறகுகளை வைத்து தீ மூட்டி புகையை உருவாக்கினான். அந்த புகையை பார்த்தும் கண்களை மூடிக்கொண்டும் தியானம் இருக்க ஆரம்பித்து மதுராந்தகருடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று சொல்ல ஆரம்பித்தான். மக்கள் அனைவரும் கூடிவிட்டார்கள். சோழ கொடி பறக்கிறது. யாருக்கோ பட்டாபிஷேகம் செய்ய போகிறார்கள். அதை பார்க்கும்போது உங்களே போல்தான் இருக்கிறது. அப்படி உங்களுக்கு பட்டாபிஷேகம் செய்யும் பொழுது யாரோ ஒரு பெண் வருகிறாள். அவள் வயதானவள். அவள் குறுக்கே வந்து நிற்கும் பொழுது அப்படி என்று சொல்லிவிட்டு கண்களை திறந்து புகையை பார்த்துவிட்டு கண் எரிகிறது, காட்சி மறைகிறது என்று சொல்லிவிட்டான். இதையெல்லாம் மாவலோடு கேட்டுக்கொண்டிருந்த மதுராந்தகருக்கு யாருக்கு பட்டாபிஷேகம், ஒருவேளை எனக்கு என்றால் குறுக்கே வந்தது யார் என்று கேட்க, அந்த காட்சி மறைந்து விட்டது, அது உடனே மீண்டும் வராது, ஒரு சில நாளைக்கு பிறகுதான் வரும் என்று சொன்னான். மேலும் ஒரு சில காட்சிகளையும் பார்த்தேன். யாரோ ஒருவன் கடலில் மூழ்கி இறந்து விட்டான். அதை கேட்டு மக்கள் துன்பப்படுகிறார்கள். அப்படி ஒரு செய்தியை நீங்கள் கேட்டால் நீங்கள் மட்டும் வெளியே செல்ல வேண்டாம், கோட்டைக்குள்ளே இருங்கள் என்று அவன் சொல்ல, கடலுக்குள்ளே யார் சென்றது, யார் விழுந்தது, நான் ஏன் பயப்பட வேண்டும் என்று சொல்ல, எனக்கு மற்றொரு காட்சியும் வந்தது, அதையும் சொல்கிறேன். கழுத்தில் மண்டையோடு மாலைகள் எல்லாம் போட்ட ஒரு பயங்கர கூட்டம் என் கண்முன்னே தெரிந்தது. அவர்களை காலாமுகர்கள் என்று சொல்வார்கள். அவர்களுக்கு நடுவே ஒரு ராஜகுமாரன் இருக்கிறான். ஒருவேளை நீங்கள் அவர்களை பார்த்தால் அங்கேயும் செல்ல வேண்டாம் என்றெல்லாம் சொல்லி மதுராந்தகனை குழப்பிக் கொண்டிருந்தான். அப்பொழுது அங்கே வந்த ஒருவன் மதுராந்தகரை பார்த்து செம்பியன் மாதேவி அழைப்பதாகவும் உடனே வர சொல்லும்படியும் சொல்ல, இதை கேட்ட வந்தியத்தேவன், இளவரசியே நீங்கள் சென்று வாருங்கள், அதற்குள் நான் கோட்டையை சுற்றி பார்க்கிறேன் என்று சொல்ல மதுராந்தகரும் சென்று விட்டார். வந்தியத்தேவன் இதுதான் நேரம் என்று எண்ணி குந்தவையை பார்க்க சென்றான். இந்த நேரத்தில் நாம் வைத்தியர் மகன் பினகாபாணியை பற்றி பார்க்க வேண்டும். சிறையில் இருந்த அவனை நந்தினி விடுவித்து சென்ற பிறகு வந்தியத்தேவன் பற்றியும் தெரிந்து கொண்டால் அவனை பற்றியும் தெரிந்து கொண்டால் கண்டிப்பாக வந்தியத்தேவன் இளைய பிராட்டியை பார்ப்பதற்காக பழைய அறைக்கு வருவான். ஒருவேளை அவன் அங்கு வந்தால் அவனை எப்படியாவது பார்க்க வேண்டும், அவனை பிடித்துக் கொடுக்க வேண்டும். மேலும் அவர்கள் இருவரும் என்ன பேசிக் கொண்டார்கள் என்பதையும் நீ சொல்ல வேண்டும் என்ற பெரிய பொறுப்பை நந்தினி பினகாபாணியிடம் ஒப்படைத்தாள். மேலும் சிறிய பழுவேற்றையரும் அந்த ராஜ துரோகி திரும்பி வரும்பொழுது அவனை பிடித்துக் கொடுத்தால் உன்னை என்னுடைய ஒற்றற்படையில் சேர்த்து பெரிய அதிகாரியாக்கி விடுவேன் என்று ஆசை காட்டினார். இதையெல்லாம் கேட்ட அவன் மருத்துவத் தொழிலை விட்டுவிட்டு அவளுடைய ஆசை வார்த்தைக்கு மயங்கி வந்தியத்தேவனை தேட ஆரம்பித்தான். தெருக்களில் செல்லும் போதெல்லாம் அனைவருமே உற்று உற்று பார்ப்பான். இவன் அவனாக இருக்குமா, வந்தியத்தேவனாக இருக்குமா என்றெல்லாம் பார்த்து, இவன் இல்லை, அவன் இல்லை என்றெல்லாம் அவனுக்கு அவனே முணுமுணுத்துக் கொண்டு ஒரு சித்தப்பிரமை பிடித்தவன் போல நடமாடிக் கொண்டிருந்தான். அவ்வாறு இருந்தவன் பழையாறைக்கு வந்து ஒருவாறு மதுராந்தகரோடு வந்தியத்தேவனையும் பார்த்து விட்டான். ஆனால் இந்த விஷயம் எதுவுமே வந்தியத்தேவனுக்கு தெரியாது. வந்தியத்தேவன் அந்த சமயத்தில் ஒரு மாறுவேடத்தில் இருந்தான். மாறுவேடத்தில் இருந்தாலும் பினகாபாணி கண்டுபிடித்து விட்டான். கோட்டைக்குள் இருந்த அவனை பினகாபாணி பின்தொடர்ந்து வந்து, நீ வந்தியத்தேவன் தான், நீ ஒற்றன் தான், உன்னை உடனே சிறைபிடிக்க வேண்டும் என்று கூவிக்கொண்டிருந்தான். இதையெல்லாம் 2 கண் பார்த்து கொண்டிருந்தது. அது வேறு யாரும் அல்ல, ஆழ்வார்க்கடியான்தான். ஆழ்வார்க்கடியான் எப்பொழுது எங்கு இருப்பான் என்று யாருக்கும் தெரியாது. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் நீங்கள் கூட ஆச்சரியப்படலாம். திடீரென்று பார்த்தால் பழையாறில் இருப்பான், திடீரென்று பார்த்தால் இலங்கையில் இருப்பான், அந்த இலங்கைக்குள்ளே வேறொரு நகருக்குள்ளே இருப்பான், இப்பொழுது பழையாறைக்குள் இருக்கிறான். வந்தியத்தேவன் கூட மிகவும் கஷ்டப்பட்டுதான் இங்கு வந்தான், ஆனால் ஆழ்வார்க்கடியான் எளிதாக வந்து விடுவான். இப்பொழுது இந்த சமயத்தில் வந்தியத்தேவனை பினகாபாணி கேள்வி மேல் கேள்வி கேட்டுக்கொண்டு மக்களை ஒன்று கூட்டி இவன் ஒற்றன் தான், நிமித்தக்காரன் இல்லை என்று சொல்ல மக்களும் மாறி மாறி முடிவெடுத்து பேசிக் கொண்டிருந்தார்கள். இவன் ஒற்றன் என்றால் யாருக்கு ஒற்றன், நிமித்தக்காரனாக இருந்தால் இங்கு என்ன செய்கிறாய் என்றெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது ஆழ்வார்க்கடியான் உள்ளே வந்து இளவரசரை பார்க்க வந்த நிமித்தக்காரனை இளவரசர் உடனே அழைக்கிறார், வா என்று சொல்ல இதுதான் சமயம் என்று அங்கிருந்து கிளம்பும் போது பினகாபாணி தடுத்து நிறுத்தி விட்டான். உண்மையிலேயே நீ நிமித்தக்காரன் என்பதை நிரூபித்து விட்டு செல் என்று சொல்லும் பொழுது தூரத்தில் இரண்டு குதிரை வந்தது. அதை பார்த்த வந்தியத்தேவன், அந்த குதிரையில் வருபவர்கள் தூதர்கள், அவர்கள் ஒரு துக்க செய்தியை கொண்டு வருகிறார்கள், அது நிச்சயம் உங்களை கண்கலங்க வைக்கும், மனம் பதற வைக்கும் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பினான். அவன் சொன்னது போலவே வந்த தூதன் அருள்மொழிவர்மன் கடலில் விழுந்து மாயமானதையும் யாரையோ காப்பாற்ற செல்லும் பொழுதுதான் அவருக்கு அந்த கதி ஏற்பட்டதையும் சொல்ல அங்கிருந்த மக்கள் அனைவரும் ஒன்று கூடி அழ ஆரம்பித்து விட்டார்கள். இதுதான் சமயம் என்று எண்ணி ஆழ்வார்க்கடியான் வந்தியத்தேவனை அழைத்துக் கொண்டு குந்தவை நோக்கி சென்றான். அங்கே குந்தவை வந்தியத்தேவனுக்காக காத்துக் கொண்டிருந்தாள். இவர்கள் இருவரும் சந்திப்பதற்கு முன்பு செம்பியன் மாதேவியை பார்க்க சென்ற மதுராந்தகனை நாம் கொஞ்சம் பார்த்து விட்டு வருவோம். இருவரும் சந்தித்து பேசினார்கள். அப்பொழுது மதுராந்தகர் பட்டத்துக்கு ஆசைப்படும் விஷயத்தை செம்பி மாதேவி நேரடியாக கேட்க மதுராந்தகரும் அதை மறுக்கவில்லை. ஆம், நான் ஆசைப்படுகிறேன், அது என் உரிமை, அந்த உரிமைக்கு குறுக்கே யாரும் வரக்கூடாது, என் தந்தை கொடுத்த வாக்கை பற்றியெல்லாம் இப்பொழுது பேச வேண்டாம், அப்பொழுது நான் சிறு பிள்ளை, சிறு குழந்தை, இப்பொழுது வளர்ந்து விட்டேன், திருமணமாகி விட்டது, எனக்கான உரிமையும் எனக்கு தெரிந்துவிட்டது, எனவே என்னுடைய ஆசைக்கு உரிமைக்கு குறுக்கே யாரும் வரக்கூடாது, நீங்களும் வரக்கூடாது என்றெல்லாம் சொல்லி அவமரியாதையாக பேசிக் கொண்டிருந்தான். சோழ சாம்ராஜ்யமே ராஜ மாதாவாக எண்ணிக்கொண்டிருக்கும் செம்பியன் மாதேவியை அவருடைய மகன் மதுராந்தக தேவர் அரச பதவிக்காக, அவருடைய உரிமைக்காக அவ்வாறு கோபத்தோடு பேசிக் கொண்டிருந்தார். அதையெல்லாம் கஷ்டத்தோடு கேட்டுக் கொண்டிருந்த செம்பியன் மாதேவி பிறகு பேச ஆரம்பித்தார். என்னுடைய கவலை எல்லாம் உனக்கான உரிமையை தடுப்பதில் கிடையாது, ஆனால் ஒருவேளை உனக்குதான் பட்டாபிஷேகம் என்று ஆகிவிட்டால் ஏற்கனவே இருக்கும் ஆதித்த கரிகாலரும் அருள்மொழிவர்மனும் உன்னுடைய எதிரிகளாகி விடுவார்கள். அவர்களுக்கு சோழ சாம்ராஜ்யம் முழுவதிலும் சாம்ராஜ்யத்தை தாண்டியும் பல பேரை தெரியும், நண்பர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் போர்த்தொழில் பழகியவர்கள், வீரத்தோடு சண்டை போடுபவர்கள், அவர்கள் எல்லாம் அப்படி வளர்ந்த பொழுது நீ கோட்டைக்குள்ளே வளர்ந்தவன், சிவனை மட்டுமே அறிந்தவன், உன்னால் நாட்டையும் நாட்டு மக்களையும் நிம்மதியாக ஆள முடியாது என்று சொல்ல அதற்கு பதிலாக மதுராந்தக தேவர், எனக்கும் ஆட்கள் இருக்கிறார்கள், கடம்பூர் சம்புவரையர், பழுவேட்டரர்கள் மற்றும் என் மாமனான மழவரையர்கள், இன்னும் பல அரசர்கள் என்னை ஆதரித்து நிற்கிறார்கள், அவர்கள் எனக்கு சத்தியம் செய்து கொடுத்திருக்கிறார்கள், எனக்கு ஏதாவது ஒன்று வந்தால் அவர்கள் என்னை காப்பாற்றுவார்கள், சோழ நாட்டின் அரசனாக என்னை ஆக்குவார்கள் என்றெல்லாம் மதுராந்தகர் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது செம்பியன் மாதேவி நியாயத்தை புரிய வைத்தார். ஒரு காலத்தில் இவர்கள் அனைவரும் சுந்தர சோழருக்கு சத்தியம் செய்தார்கள், இப்பொழுது அதிலிருந்து பின்வாங்கி உனக்கு சத்தியம் செய்கிறார்கள், எதிர்காலத்தில் அவர்கள் வேறு யாருக்கோ சத்தியம் செய்து ராஜ்யத்தை பிளந்து விடுவார்கள். இது ஒரு பக்கம் இருந்தாலும் மக்களுடைய அபிமானத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மக்களுடைய விருப்பம் இல்லாமல் எந்த அரசனும் நீடித்து அரசு செலுத்த முடியாது, அப்படி அரசு புரிவதில் எந்த புண்ணியமும் கிடையாது. ஆகவே மக்கள் உன் பக்கம் இல்லை, மக்கள் அவர்கள் பக்கம் இருக்கிறார்கள், இவ்வாறு நீ முடிவெடுப்பதால் ராஜ்யத்திற்கு தான் கேடு என்று சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது அரண்மனைக்கு வெளியே ஆரவாரம் கேட்டது. ஓலக்குரலும் சாப குரலும் கோப குரலும் கேள்வி குரலும் வெளியே இருந்து கேட்டுக்கொண்டே இருந்தது. சோழ சாம்ராஜ்யத்திற்கு ஏதோ ஒரு பெரும் விபத்து நெருங்கிக் கொண்டிருக்கிறது, அதற்கான முதல் அறிகுறிதான் இது. நான் அரண்மனைக்கு வெளியே சென்று என்ன விஷயம் என்று தெரிந்து வருகிறேன், அதுவரையில் நீ இங்கேயே இரு என்று சொல்லிவிட்டு செம்பியன் மாதேவி வெளியே சென்று பார்க்க போனார். இந்த சமயத்தில் குந்தவையும் வந்தியத்தேவனும் சந்தித்த நிகழ்வை பார்ப்போம். அங்கே இருந்த ஒரு ஓடத்தில் குந்தவை நின்று கொண்டிருந்தாள். குந்தவையை பார்த்ததும் வந்தியத்தேவன் அனைத்தையும் மறந்து போனான். சொல்ல போனால் அவன் போய் வந்த காரியத்தை, உலகத்தை, அங்கே வந்த ஆழ்வார்க்கடியானை, அதற்கு முன்பு நடந்த அனைத்து சம்பவத்தையும் மறந்து குந்தவையை பார்த்து கொண்டிருந்தான். பின்பு ஒருவாறு அதையெல்லாம் மறந்து அவன் வந்த விஷயத்தை சொன்னான். நீங்கள் சொன்ன அனைத்து காரியத்தையும் நிறைவேற்றி விட்டேன், அதனால் தான் திரும்பி உங்களிடமே வந்து என் முகத்தை காட்டினேன், இளவரசரை இலங்கையில் இருந்து அழைத்து வந்தேன், ஆயிரம் இடையூறுகள் வந்தன, அதை அனைத்தையும் தவிடுபொடியா அவரை பத்திரமாக அழைத்து வந்தேன், ஆனால் இறுதியில் அவருக்கு உடல்நிலை மோசமாகிவிட்டது, இலங்கையில் அப்பொழுது பரவிய ஒரு மிகப்பெரிய ஜுரம் அவருக்கும் வந்துவிட்டது, அவரை பத்திரமாக பார்த்துக் கொள்ள ஓடக்கார பெண் பூங்குழலியும் பூக்கார சிறுவன் சேந்தன் அமுதனும் இருக்கிறார்கள், அவர்கள் இளவரசரை காப்பாற்றுவதற்காக 100,000 தடவை வேண்டுமானாலும் தங்கள் உயிரை கொடுக்க கூடியவர்கள் பத்திரமாக இருக்கிறார் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே செம்பியின் மாதேவிக்கு கேட்ட அதே அபாய குரல் இவர்களுடைய காதுக்கும் வந்தது. ஆம், பொதுமக்கள் அனைவருக்குமே அருள்மொழிவர்மனுக்கு ஏதோ ஆகிவிட்டது. கடலில் மூழ்கிவிட்டார். பழுவேற்றர்கள் தான் அவர்களை கொன்று விட்டார்கள் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டு அரண்மனையை சுற்றி கத்தி கொண்டிருந்தார்கள். அந்த மக்களை பார்ப்பதற்கு செல்லும் பொழுது வழியில் வானதியை பார்த்தார்கள். அந்த செய்தி வானதியின் காதுக்கு வந்துவிட்டது. இளவரசர் கடலோடு சென்று விட்டார் என்ற செய்தியை கேட்டதும் அவளுக்கு அவளே துரதிருஷ்டமானவள் என்று எண்ணிக்கொண்டாள். இளைய பிராட்டி அருள்மொழிவர்மனுக்கு திருமணம் செய்து வைப்பேன் என்று சொன்னதால் தான் அவருக்கு இவ்வாறு ஆகிவிட்டது. நான் வயிற்றில் இருக்கும் பொழுதே என்னுடைய தந்தை இறந்து விட்டார். இப்பொழுது என் அன்புக்குரிய அருள்மொழிவர்மனும் இறந்து விட்டார். நான் ஏன் இங்கு வாழ வேண்டும்? நான் அதிர்ஷ்டம் இல்லாதவள் என்றெல்லாம் எண்ணிக்கொண்டு அங்கிருந்த நதிக்கரையில் குதிக்க போனாள். அந்த சமயத்தில் அவளை காப்பாற்றி இளவரசருக்கு ஒன்றும் ஆகவில்லை, நாகப்பட்டினத்தில் பத்திரமாக இருக்கிறார் என்ற உண்மையை சொன்னதும் அவள் கொஞ்சம் நிதானத்திற்கு வந்தாள். மேலும் வந்தியத்தேவன் எவ்வளவோ ஆபத்துக்களை கடந்தவர், அந்த ஆபத்துக்கள் அவருக்கு வரும்பொழுதெல்லாம் அந்த இரண்டு பெண்கள் தான் காப்பாற்றினார்கள் என்று வந்தியத்தேவன் சொல்லும் பொழுது யார் அந்த பெண் என்று குந்தவை கேட்க, பூங்குழலியை பற்றியும் அவள் ஓடக்கார பெண் என்றும் அவளின் மீது இளவரசருக்கு ஒரு அன்பும் காதலும் இருக்கிறது என்று வந்தியத்தேவன் சொன்னான்.